வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது குருபாய் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஷூமி வண்ண காவியங்கள் நிறுவன தலைவர். அப்படி சொல்லிக்கலாம்ங்க,
சொல்லிக்கலாங்க, அப்படி சொல்லலாம். இணை 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 தலைவர், பட் ஓகே,
இணை தலைவர், தலைவர், உப தலைவர், எல்லா தலைவர், ஓகே. காசிராமா செஞ்சு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம்,
நன்றி, நன்றி, நன்றி. அதாவது குருபாய் வந்து நான் வந்து தூரத்துல இருந்து வீடியோல பாத்துட்டு இருப்பேன். ஒரு காலத்துல சர்வஸும் குருபாயும் சேர்ந்து பண்ற அந்த ப்ரோக்ராம பாத்துட்டு காலேஜ் அந்த ஆபீஸ் கொலீக்ஸோட சேர்ந்து ஒரு காலத்துல பாத்துட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் கூட வந்து ஒரு பாட்காஸ்ட்ல வந்து
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லைன்னு தெரியல, ஷூமியை வந்து பயங்கரமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த டைம்ல நீங்க ஓதா நான் ஓதா நான் ஓதான்னு
நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மக்கள் நீதி மையம் மாதிரி நல்லா இருக்கு. நமக்கு நம்ம தாங்க இருக்கோம், வேற யார் இருக்கா சொல்லுங்க.
ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக்னா சங்கர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
அந்த புண்டவனை பத்தி நம்ம பேசணும்னா வெறுவாக நீங்க பிடிக்கும், பிடிக்கும் படங்கள். எனக்கு அவர்
படங்கள் பத்தி
இல்ல, அவர் அவர் படங்களை பார்த்து நம்ம தான் நம்ம கண்டிப்பா வளர்ந்துருப்போம். எனக்கு வந்து அந்த காலத்துல வந்து இப்ப ஆக்சுவலா வாழ்க்கையை புரிய வச்சதே சங்கர் தான். எனக்கு கேட்டீங்கன்னா ஏன் கேளுங்க, என்னன்னா இப்ப சங்கர் வந்து என்னன்னா ஒரு காலத்துல வந்து ஒருத்தன் நம்ம ஸ்கூல்ல ஒரு பையனை பாத்துருப்போம், டேய் பக்கத்துல வர்றீங்களா, என்ன தொடாதீங்களாம்மா, பாரு எவ்வளவு கிளீனா இருக்கான் பாரு அந்த பையன், நிற்கணும்னு நினைக்கிறான், எவ்வளவு கிளீன்லெஸ் விரும்புறான் அப்படின்னு நினைச்சிருப்போம். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு எல்லா விவரம் எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நாமத்தை போட்டு எப்படா இருக்கே இல்ல அப்படின்னு இருப்பான். ஓஹோ, அதனாலதான் அந்த புண்டா இன்னைக்கு பக்கத்துல வரவேணான்னு சொன்னான்றது நமக்கு லேட்டா புரியும் பாத்தீங்களா. அந்த புரிதல், வாழ்க்கை புரிதல் தான் சங்கரும் கூட.
அப்படிதான் சங்கர் படங்களும் நமக்கு எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுதான் நானும் சொல்றேன். அதாவது அன்னைக்கு ஜென்டில்மேன் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு பார்த்தேன், இந்தியன் பார்க்கும்போது ஓஹோ அப்படின்னு இருந்துச்சு, அன்னியன் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே முடி எடுத்து முன்னாடி விட்டுட்டு ஒரு ரெண்டு பேரை போட்டு கும்பி பாகம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேவா,
நீங்க நம்பினா நம்புங்க, நான் சொல்றேன் பாருங்க. நான் வந்து அன்னியன் பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் வண்டியெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறப்ப ரோட்ல எவனையாவது அந்த சிக்னல் அந்த லைன் இருக்குல்ல, அந்த ஒயிட் லைனை தாண்டி எவனா வண்டி நிறுத்தினா அப்படியே எனக்கு சுருன்னு கோவம் வரும், ரச்சகர்ல அப்படியே நரம்பு ஏறுற மாதிரி கோவம் வரும். ரெண்டு மூணு கட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கேங்க. ஏங்க கொஞ்சம் பின்னாடி வந்து நிக்க வேண்டியதானே, அந்த அந்த வாக்வே இருக்குல்ல அதுக்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்களா, ரெண்டு மூணு பேர்ட்ட போய் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டைரி இருக்குல்ல, நான் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது எனக்கு. நான் டைரியிலெல்லாம் பார்த்தேன்னா அந்த இந்தியனில் அந்த டைலாக் வரும், மக்களை விழுங்கும் உனக்கு மண்ணில் இடம் எது இருக்குது, அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். என்ன சொல்கிறேன், இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதி வச்சுருப்பேன்.
புரியுது, புரியுது. நான் அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல, நான் சின்ன வயசில் நான் வந்து ஆளை வந்து அந்த படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தலையை ஒரு மாதிரி சுற்றுவேன் வீட்டில், உடனே அப்படியே உடனே எங்க வீட்டுல முதலே அடிச்சு, என்னடா இந்த கிறுக்கு போய் லூசு போய் படத்தை பார்த்தது இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு திட்டி அடிச்சு அது வரை ரொம்ப போயிடுச்சு. வீட்டுல டக்குனு பாருங்க நந்து அப்படின்னு இருப்பேன். ஆள வந்து படம் பார்த்துட்டு மென்டல் ஆயிட்டு பையன் அப்படியே நினைச்சுக்கிட்டாங்க எல்லாரும். சரி, கமல் படம் அப்ப அதுவும் இந்த மாதிரிதான், அப்ப புரியல இப்ப புரியுது அப்படிங்கிற மாதிரி.
இதுல என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து முன்னாடி தெரிலங்க, முன்னாடி நம்ம படம் பார்க்குறப்ப ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் படம் எப்படி பார்த்துருப்போமோ அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்படியே ஒரு பூதாகரமாக ஒன்று தெரிய ஆரம்பிக்குதுல்ல, நமக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு அச்சுறுத்தலை க்ரியேட் பண்ணுது. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பன்லி டேக்கன் த ஐடியாஸ் அண்ட் ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ மோகன்ஜியை வந்து ஈஸியாக சொல்லிடலாம்.
அடிச்சிடலாம், மோகன்ஜியோ முத்தையாவோ ஈஸியாக கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சுட்டே இவண்டா அப்படின்ட்டு.
ஆமாம், ஆமாம், ஆமாம்.
ஆனா சங்கர் மாதிரி ஆட்களுக்கு அது வந்து பார்த்தா தெரியாது, ஏன்னா அதுக்குள்ள அதுக்குள்ள அவங்க நிறைய லேயர் வச்சிருக்காங்க.
கரெக்ட், கரெக்ட்.
சாதாரண பொதுஜனை வந்து அப்படியே நம்பிடுவாங்க, அவன் சொல்றது நல்லதுதான்டா சொல்றான், நீ அதே தப்பா சொல்ற.
நிறைய லேயர் எல்லாம் இல்ல, நூல் அளவுக்கு இருக்கு ஒரு லேயர் தான்.
அந்த பக்கம் போய் பாக்குறதுக்கு
அதுதான் அவங்களோட வெற்றியும் கூட பாருங்க. அது அதுவும் திராவிட நாட்டுல திராவிட அரசியல் தலைநூல் தூக்கி இருக்க இந்த ஊர்ல சங்கரோட சூட்சமத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியல.
நீங்க எதை சொல்றீங்க நான் புடிச்சிட்டேன். அதாவது முதல்வன் படத்துல அவங்க அப்பா சொல்றாரு, ராஜாஜி மாதிரி வாடா அப்படின்னு ஏன் உங்களுக்கு வேற முதல்வரே கண்ணுக்கு தெரியலையா?
இல்ல நீங்க நீங்க இன்னொன்னு கூட பாருங்க, எனக்கு மத்த படத்தெல்லாம் விட்டுருவோம், சங்கரோட மத்த படத்தை விடுவோம். சங்கர் வந்து ஒரு படத்தை ரீமேக் பண்றாரு, என்ன படம்
இது? நண்பன்.
நண்பன் படத்தை, நண்பன் ஆக்சுவலா வந்து அது சேத்தன் பக்கத்துல எழுதின புக்கு, ஓகேவா? சேத்தன் பக்கத்துல இருந்து ஃபைவ் மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் எழுதின புக்கை வந்து தழுவி, அதாவது லூஸ்லி பேஸ் பண்ணி எடுத்த படம் த்ரீ இடத்து எடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலா அது வந்து ஃபுல்லா அந்த கதை, மெயின் கதை வேற மாதிரி இருக்கு, இவங்க வேற மாதிரி கொஞ்சம் படத்துக்காக எல்லாம் மாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் ஹேப்பன்ஸ். ஆனா சேத்தன் பக்கத்துல ஒரு பெரிய சங்கீதாயிலி, ஓகேவா? ஆனா அது வேற விஷயம். ஆமா, அவர் லூசு குண்டையும் கூட. ஆக்சுவலா சில சில புக்ஸ் வந்து அவரது அது வந்து ஒன்றும் பெரிய ஒரு லிட்டரரியா இதெல்லாம் கிடையாது, பட் சில அந்த டூ ஸ்டேட்ஸ் புக்கை படிச்சிங்கன்னா ஆக்சுவலாக நல்லா இருக்கும். ஆனால் அதுலேயும்
நான் அது படிச்சிருக்கேன், டூ ஸ்டேட்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எனக்கு படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் படித்த இங்கிலீஷ் நாவல் தான்.
ஆ பாருங்க, அதான் அந்த டூ ஸ்டேட்ஸ் நல்லா இருக்கும். டூ ஸ்டேட்ஸில் இருக்க என்ன விஷயம்னா, அவர் வந்து கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து அவர் கட்டின அம்மா வேற யாரும் மயிலாப்பூர்லேருந்து ஒரு மாமியை கட்டியிருப்பார் அவர், டூ ஸ்டேட்ஸில் படித்தீங்கன்னா. ஓகேவா? வேற எதுவும் இல்லை, அவர் தமிழ் பொண்ணை கட்டினங்கிறது அது வந்து அது நான் தப்பா சொல்லலாம். அவர் கட்டினதை அவர் சொன்ன அந்த சங்கீதா ஹோட்டல்ல கல்யாணம் நடக்கிறதெல்லாம் சொல்லுவார்ல, சங்கீதா ஹோட்டல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுது. அவர் சொல்லும் போதே அந்த பார்ட்டியால எனக்கு கட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அந்த புக்கு படிக்கும் போது. அவர் வந்து கரெக்டா இந்த படம் படையப்பா படம் படிக்கும் போது தான் அந்த கதை, அவர் சொன்ன கதை எல்லாம் நடந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அவர் சொல்றது எல்லாமே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு அந்த டைம்ல. ஆனா போக போக தான் ட்விட்டர் பக்கம் படித்தால் பேசுறத படிக்கணும் தான் இந்த ஆள் லூசு புண்டன்றதுல எனக்கு தெரிய ஆரம்பிச்சு.
இல்ல இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ சேத்தன் பகத் வந்து வடக்குல ஒரு சுஜாதாவா இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி.
வடக்கு சுஜாதா இல்ல, அது ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இந்த சேத்தன் பகத்தை பத்தி சொன்னேன்னா, இந்த ஆள் எழுதுன, ஏன் இந்த ஆள் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவார் அந்த ஒரு புக்ஸ்ல எல்லாம். நீங்க ரெவல்யூஷன் 2020 அவர் எழுதின புக்கை படிச்சீங்கன்னா படிச்சிருக்க மாட்டீங்க, படிச்சிடாதீங்க. அதோட அதோட அந்த ஆள் புக்கை வந்து நான் தூக்கி வீச ஆரம்பிச்சேன் வெளியில வீட்டுல இருந்து. அது எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த நாள் வந்து எதுக்கு எடுக்கிறான் தெரியுமா, ஒரு கட்டத்துக்கு மேல. அதாவது ஒரு லிட்டரரி ரைட்டிங்ன்றது எப்படி இருக்கணும்னா, இட் சுட் பி த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஒர்க். அதுல இருந்து ஒரு அளவுக்கு தான் அடாப்ட் பண்ண முடியும் படத்துக்கு. அப்படிதான் இருக்கும் ஒரு ரைட்டிங்ன்றது, அப்படிதான் இருக்கும் நீங்க எந்த புக்கு படிச்சாலும். ஓகேவா? நீங்க நீங்க சவுக்கு சங்கரோட ஊழல் உலக அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை எந்த அளவுக்கு நீங்க அதை அடாப்ட் பண்ணுன்னா அட்லீஸ்ட் வெப்சீரிஸ் எடுக்கணும். ஆனா இவர் எழுதுற கதை வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம், ஒரு படம் தான் அது. அந்த அளவுக்கு தான் மேட்டர் இருக்கும். 200 பேஜ் புண்டு எழுதுறியே, நீ எதுக்கு மொத்தத்தையும் ஒரு படம் தானே எடுக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே 200 சவுக்கு சங்கர் கொடுக்கும்போது அதுல வந்து டெப்த், அவர் கொடுக்க டேட்டாவும் விஷயங்களும் அதிகமா இருக்கும். அப்படிதான் இருக்கணும் ஒரு புக் அடாப்ட் பண்றதுக்கு. ஒருத்தன் சாவணும், ஐயோ இவ்வளவு எழுதியிருக்கானே, ஹாரி பாட்டர் புக்கை படிச்சவங்கலாம் சொல்லுவாங்க, ஆஹா இவ்வளவு அந்த புக் அளவுக்கு இல்லப்பா அப்படிம்பாங்க. எப்பவுமே அதான் உண்மை, புக் அளவுக்கு என்னைக்குமே படம் வராது, சரிங்களா? ஆனா ஆனா ஏன் இதுதான் இவ்வளவு சொல்றேன்னா, சங்கர் என்ன பண்றாரு, என்னென்ன படம் ரீமேக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவர் வந்து குறிப்பா இந்த படத்தை ரீமேக் பண்றாரு. அவர் இஸ் எ பிக் டைரக்டர், ஹி குட் ஹவ் சோசன் எனிதிங் இல்லையா. ஆனா அவர் சூஸ் பண்ற படம் வந்து என்னது, நண்பன். நண்பன் ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்க பிரச்சனையை பேசுற படம். ரெவல்யூஷன் 2020 புக்லயும் சேத்தன் பகத்து அதே தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஒருத்தன் படிக்க ஸ்கூல்ல காலேஜே ஒருத்தன் படிச்சு முடிக்க முடியாத ஒருத்தன், ஸ்கூலே என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாத ஒருத்தன், ஒருத்தன் ஒரு பையனோட கதை, காலேஜ் ஓனர் ஆயிருவான் அதுல. அதை பத்தி தான் கதையே. அதாவது கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ல தப்பு தவறுகள் இருக்குன்றத அவங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நான் என்ன அந்த நேரத்தை என்ன என்ன நினைப்போம், பாத்தியா எவ்வளவு அழகான படம், எஜுகேஷன் சிஸ்டம்ல எவ்வளவு தவறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இவங்க இந்த மாத்திட்டு இதை விட உயர் கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரவங்கன்னு பார்த்தா, இவங்களோட பிளான் இவ்வளவு நாள் என்னன்னா, நினைக்கிறாங்கன்னா, இப்போ பிப்த் வரைக்குமே அந்த நியூ எஜுகேஷன் பாலிசில என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நியூ எஜுகேஷன் பாலிசிக்குள்ள போக வேணாம், பேசிக் இது இங்கிலீஷ் மேட்டருக்கு மட்டும் சொல்றேனே, பிப்த் வரைக்கும் தாய் வழி கல்வி தான் படிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா ஒரு மயிலாப்பூர்லயே இந்த சைட்ல இருக்கானுங்கல்ல, இந்த நூலானுங்க இருக்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா, வெஸ்ட் மாம்பழம் சைட் எல்லாம் போனீங்கன்னா, அவங்க வீட்டுல இந்து தான் இருக்கும், அவங்க தாத்தாலாம் பெரிய படிப்படிச்சவரா இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே டேய் why haven't you finished your reciting your mantras today அப்படிம்பாரு உங்க தாத்தா. நோ நோ தாத்தா, ஐ வில் டு டுடே. என்ன இப்படி பேசிட்டு இருக்கல அப்படிமாவ. ஓகேவா, இவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வந்து வெகுஜன சாதாரணமா வீட்டுல யூஸ் பண்ற வார்த்தையா இருக்கும். ஹிந்துவ நீ டெய்லி ஃபுல்லா படிக்கணும்டா அப்படிம்பாரு. இந்த மணிரத்ன படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா, அதுல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்து வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா திருப்பி படிக்கணும் அப்படிம்பாங்க. இந்து அது மணிரத்ன படமா இல்ல கௌதம் மேனம் படமா தெரியல. அந்த மாதிரி எல்லாம் அந்த ஹிந்து பேப்பரை படிக்கிறது இதெல்லாம் அவங்க வீட்டுல சாதாரண விஷயம் அதெல்லாம். ஓகேவா, ஆனா கிராமத்துல இருந்து வர நம்ம பையனுக்கு இன்னைக்கு வந்து இந்த அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச வரணும்னா அவன் நிறைய கஷ்டப்படணும், நிறைய எல்லைகளை தாண்டணும். அவன் அந்த இடத்துலயாவது அவன் வந்து வித்தியாசப்படுத்த காட்டணும்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க. எப்படியாவது அந்த ஆவரேஜா இருக்க ஒருத்தனை விட ஒரு சாதாரண ஆளோட நம்ம ஆட்கள் வந்து தனியா தெரியணுங்கிறது அவங்களோட எய்மை. இன்னைக்கு குலக்கல்வி கொண்டு வர முடியல, மனு தர்ம முறையில இருந்த மாதிரி படிப்பு அவங்கள படிக்க விடாம பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பண்ணியாவது நம்ம தனியா தெரிஞ்சிடணும், இவனுக்கு படிப்பை மறுக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க அந்த அஜெண்டா வந்து திரும்ப 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 கொண்டு வர நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த மண்டக்குள்ள வந்து இந்த தவறான கருத்துக்களை போட்டு உள்ள சொருகிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கார் யாரு, நம்ம சங்கர் ஐயா. இப்ப சங்கர் படத்துல சொல்றதெல்லாம் ஒண்ணும் சும்மா அப்படின்றதுக்கு வந்து அவரு படத்துல இருக்க ஒரு பாட்டே சாட்சி. என்ன பாட்டு சொல்லுங்க. நான் சொல்றது இப்ப வந்து யுவம் ஸ்டாண்ட் அப் தமாசால வர மாதிரி இருக்கலாம், பட் ஓகே. ஓலா ஓலா ஓலான்னு ஒரு பாட்டு இருக்கலாம், அதுதான் அவர் படத்துல. பாட்காஸ்ட் வெளியே சொல்ல போற சொல்றாங்க இந்த மாதிரி ஜோக்கு.
இல்ல இது இதுல இருக்கிற பிரச்சனையே அதுதான் நான் சொன்னல. மோகன்ஜி மாதிரி பாடம் எடுக்கிறதுக்கும் சங்கர் மாதிரி ஒரு ஆளு அதை வந்து இந்த மேற்பூச்சு இருக்குல்ல, பிரம்மாண்டமான பாடல்கள், பிரம்மாண்டமான ஃபைட்டு, சின்ன சின்ன அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் இந்த தேசப்பற்று நாட்டுப்பற்று இது எல்லாத்தையும் வச்சு மறைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு தான் இப்போ தோணுது. இப்போ இப்போ யோசிக்கிறப்ப அதெல்லாம் தோணுது. நீங்கள் இது யோசிச்சு பாருங்கள், ஜென்டில்மேன் அதாவது ஒரு ஆள் வந்து மொத மொதல் படம் எடுக்க வராங்க, மொத எடுக்கிற படமே ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டான ஒரு அஜெண்டாவோட வருது. வசனம் வந்து சுஜாதாவை பாலகுமாரா எனக்கு ஞாபகம்
இல்ல. கதை கதைக்கு கதை விவாதத்துல வந்து நீங்க படத்தோட மேக்கிங் ப்ராசஸ்ல இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கு கண்டிப்பா, உங்களுக்கு இருக்க எக்ஸ்போசர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவா விவாதம் அப்படிங்கிறது டயலாக் கிரியேட்டரோட தான் மெயினா நடக்குமே. இந்த டயலாக் எழுதுறாருல அவருக்கு கதையில அவரோட அவரோட ஈடுபாடு பெரிய அளவுல இருக்கும். அவங்க அதுக்காக தான் ஒரு ஹானரரி பொசிஷன் மாதிரி டயலாக் ரைட்டர்ங்கிறது. பொதுவா படத்துல நான் நிறைய படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த ஸ்டோரியில இத்தனை பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணாதான் உன் பேரே நான் போடுவேன், இல்லைன்னா வெறும் பேமெண்ட் மட்டும் தான் தருவேன்ற அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்ப்பாங்க.
இந்த நீங்க இந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ சொல்றப்ப என்ன வருதுன்னா, உங்களுக்கு இது தெரியுமா, இந்த ரோபோ இஷ்யூ தெரியுமா?
என்னாச்சு
ரோபோவோட படம் வந்து ஒரு ஒரு திருடப்பட்ட ஒரு படம் தான்.
ஓகே ஓகே.
என்னன்னா ஜூகிபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதைங்க.
சரி ஓகே ஓகே
ஓகேவா. ஆரூர் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதுறாரு. இது எப்படின்னா 1996 நக்கீரனோட துணை இதழ் மாதிரி ஒரு இதழ் வருது, அந்த இதெல்லாம் அந்த கதை எழுதுறாரு. அப்படியேங்க நான் அந்த சிறுகதை படிச்சிருக்கேன். அப்படியே ஒரு ரோபோ ஒருத்தர் தயாரிக்கிறாரு, அந்த ரோபோவை வந்து அவர் காதலிகிட்ட கொண்டு போய் காமிக்க போறாரு. அந்த ரோபோவுக்கு வந்து அந்த காதலியை ரொம்ப பிடிச்சிருது. நான் தான் நானும் இந்த இவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இவர் வந்து கடுப்பாயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாமே இந்த சிறுகதையில் இருக்கு. ஓகேவா, ரோபோ படம் வர்றப்போ எந்திரன் படம் வர்றப்போ இவர் நக்கீரன்லேருந்து கேஸ் போடுறாங்க. ஏன்னா நக்கீரன்ல தான் வந்தது, நக்கீரனோட காப்பிரைட் அது. நக்கீரன் வந்து கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி இது எங்களோட சிறுகதையிலேருந்து எடுத்திருக்காங்க, ஆனால் ஒரு ஒரு இதுவுமே அவங்க குறிப்பிடவே இல்லை
அப்படிங்கிறது.
அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ சங்க் அது வந்து என்னென்னா அந்த ஆள் இப்போ இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன், அந்த தமிழ் ஆரூர் தமிழ் நாடனுங்கிறவர் இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் வந்து மதுரையில் ஹைகோர்ட்டில் நடந்து மதுரை ஹைகோர்ட்டில் சங்கர் மேலே தப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. சங்கர் வந்து ஒரு தடவை கூட அங்க ஆஜராகவே இல்லைங்க. வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டே இருக்காரு. அதுக்காக என்ன ஃபைன் கட்டணுமோ அந்த ஃபைன் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்படி
அவ கூட கனெக்ஷன்ல இருக்கும் அதெல்லாம் சாதாரண விஷயமா.
இன்னொன்னு படத்தை தயாரிச்சது வந்து கலாநிதி மாறன். அவர் தயாரிப்பாளர் தான், அவர் வந்து ஒரு கமர்ஷியல் நோக்கம் தான் அது இருக்காரு, அதை நம்ம வெளியெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்
வெளியெடுத்துறாங்க.
இவர்கிட்ட இது இந்த மதுரையில இருந்து இவர் என்ன பண்றாரு, ஹைகோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்றாரு, ஏன்னா இந்த கேஸ் கேஸ்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு.
இன்ன வரைக்கும் முடியல.
1996 அவர் எழுதினது, 2010 ரோபோ வந்துச்சு, எந்திரன் வந்துச்சு, இப்ப 2020 ஆச்சு, 10 வருஷமா அந்த கேஸ் போயிட்டு இருக்கு.
ஓகே ஓகே ஓகே.
அவர் பையன் போராடிட்டு இருக்காரு அந்த கேஸ்க்காக. இது வந்து சும்மா பணத்துக்காக எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கதையை திருட்டு அப்படின்னா சொல்லலாம்.
உண்மையாவே
அந்த கதை இருக்குது, உண்மையான அந்த கதை இருக்கு, நக்கீரன் அந்த கதை வந்திருக்கு.
நான்
படிச்சிருக்கேன். இப்ப இந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் எப்படின்னா, அதாவது அந்த கதை வந்து தன்னோட கதை அப்படிங்கறதுல அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிருது.
நான் என்ன சொல்றேன், கதை எந்த இல்லைன்றதுல ஒரு பெரிய தப்பு, அது ஒரு தப்பே கிடையாதுங்க. அது
அதுல அதுல என்ன பிரச்சனை இருந்துற போகுது, நீ வந்து காசு கொடுக்க வேணாயா, நீ காசு கொடுக்க வேணாம், நீ படம் எடுக்கிறப்ப இந்த படம் வந்து இந்த கதை இந்த கதையிலேருந்து எடுத்துங்க, இதை வந்து நான் ஒரு மேக் பண்ணி ஃபிலிம் மேக்கிங் இஸ் நாட் அ ஈஸி டீல். அது ஒரு பெரிய விஷயம். சங்கரதை ஒத்துக்கலாம். இப்போ வெக்கையில் இவர் பண்ணுறாருல்ல, வெக்கை நாவல் எடுத்து நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன். நம்ம எல்லாருமே அசுரனை பாராட்ட தானே செய்கிறோம், வெக்கையிலேருந்து காப்பி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவா
செய்யும். நிறைய படங்களில் வெற்றி மரன்லாம் போட்டிருக்காரு. ஏன் இந்த இவர் கூட இந்த ஸ்ரீ கணேசை கூட ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுவேன். அந்த இந்த படம் எடுத்தார்ல, இந்த 8 தோட்டாக்கள் எடுத்தார்ல ஸ்ரீகணேஷ், அவரு கூட படம் முடிச்சுட்டு பிலிமோகிராஃபின்னு போட்டுட்டு அதுல என்னென்ன படத்துல இருந்து நான் இன்ஸ்பயர் ஆயிருந்தேன்னு எழுதியிருந்தாரு. அதுல அதெல்லாம் தப்பு இல்லையே. அது இவங்க இன்னைக்கு அதெல்லாம் நல்லா பண்றாங்கல்ல, இந்த பிலிமோகிராஃபி எல்லாம் போடுற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் வளர்ந்துட்டப்புறம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பழைய ஆட்களா, கதை நம்மளுதுங்கிறதுல அவ்வளவு ஈகோ இருக்கு அவனுக்கு. அது இன்னொரு விஷயம் இருக்கு, 20 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, எல்லாரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, 20 பேர் பேரையும் போட முடியும்.
ஏங்க
இவரு கருப்பா இருக்க, அவன் ஊம்பு குடுக்கறான், நீ என்ன ஊம்பாடா குடுக்கறாரு டீப்பா பாக்க வேணாம்.
ஜென்டில்மேன்ல அவங்க சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் எடுத்த ஒரு பையன், 97% எடுத்த ஒருத்தனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்காம போயிடுது. இது இங்கே என்னன்னா, அங்கே வந்து ஒரு விஷயம் சாத்தியமாக இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்கு?
ரொம்ப கம்மியாக தான்
இருக்கு. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஜென்டில்மேன் அந்த டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு
இப்போ ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆமாம்,
அப்போ இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்றோ இல்லை ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒன்றும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்.
அவ்வளோதான்.
இப்போ ஆனா டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் வந்த ஒருத்தனுக்கு சீட் கிடைக்காம போறதுங்கிறது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். ஓகேவா? இது எப்படின்னா, ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயுமே பார்த்தோம்னா, நீங்க அதாவது ரிசர்வேஷன் போக, எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ கொடுக்கணும், ஓபிசிக்கு இவ்வளோ கொடுக்கணும், எம்பிசி இந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு போக ஜென்ரல் கோட்டான்னு ஒரு இருக்கும். அது போக தான் வந்து நீங்கள் என்ன இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீ இவ்வளோ தான் வாங்கணுங்கன்னு இருக்கும். ஒரு 200 சீட் நீ ஃபில் பண்ணுறியா, 20 சீட் நீ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு
ஃபில் பண்ணிக்கும்.
அதனால தான் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். அதில் தான் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் அவனுக்கு காலேஜை நடத்தணும், எல்லாம் லேபு கம்ப்யூட்டர் அதுன்னு சொல்கிறானு, எல்லா லிட்ரஸுக்கு எல்லாம் அதான் பண்ணணும். அதனால் அவனுக்கு வைக்கிறானுன்னு கூட வச்சுக்கோம். ஆனால் லிமிட்டடாக இவ்வளோ தான் வச்சுருக்கணுங்கிறது அது வந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி, இல்லைனா நீங்கள் இது அந்த இதை கேன்சல் பண்ணிடுவான், லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க.
கரெக்ட் கரெக்ட்.
ப்ரைவேட்டே மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தா கூட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவான். அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ எப்படி இருந்தாலுமே டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வர்ற ஒரு ஆள் வந்து ஜென்ரல் கோட்டாவில் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவான். ஏன்னா அவன் ஃபஸ்ட் ரேங்க்
எடுத்திருக்கான்.
அவன் வந்து என்ன காஸ்ட்டாக வேணா இருக்கட்டும்.
இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஜென்ரல் கேட்டகரி தான் ட்ரை பண்ணுறேன்னா, ஒரு ஃபஸ்ட்டு அது என்ன சொல்ல கவுன்சிலிங் இருக்குல்ல, கவுன்சிலிங்கில் அவனுக்கு கிடைக்கல, அவன் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ண கிடைக்கல, தேர்ட் கவுன்சிலிங்கில் அவன் கிடச்சி அவன் எதிர்பார்த்த காலேஜ் பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே எதிர்பார்க்குற காலேஜில் போயிட்டான் உள்ள அவன். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கவுன்சிலிங் இருக்குது. ஒரு கவுன்சிலிங்லேயே இது முடிகிற விஷயம் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசிக்கலாக அவனை சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா நீ நிறைய மார்க் எடுத்தால் கூட உனக்கு சீட்டு கிடைக்காதுப்பா, இதான்ப்பா நம்ம சட்டம் இப்படின்னு பேசுவானுங்க. இந்த ரிசர்வேஷனை பத்தி பேசும்போது அறிவு புண்டெல்லாம் பேசுவானுங்க. இதை வந்து தெளிவா கேஷன் பண்றாரு அவரு.
அதை இன்டியூஸ் பண்றதுக்கு இவங்க ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்றாங்கல்ல, அதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க இப்ப ரிசர்வேஷனுக்கு எதிராக சுஜாதா வந்து ஒரு கதை எழுதியிருக்காருங்க. இது வந்து அருள்மொழி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தோழர் அருள்மொழி இருக்காங்களா அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சுஜாதா வந்து ஒரு கதை எழுதுறாரு. என்ன கதைன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனியில வந்து ஒரு வேலைக்கு ஒரு PhD படிச்ச ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு ஆள் நல்லா நெத்தியில் நல்லா பட்டை போடு இது நாமம் போட்டுட்டு ஜம்முன்னு ஒரு ஆள் நல்லா டக்கின் பண்ணிட்டு சூப்பராக வர்றான் ஒருத்தன். வந்துட்டு இன்டர்வியூஸ் கேட்குற கேள்விக்கெலாம் அப்படி டான் 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 பதில் சொல்லிகிட்டே இருக்கான். அவங்களாம் அப்படியே விக்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூஞ்ச மூஞ்ச ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி அந்த அப்படியே சீனை கட் பண்ணனா, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பொண்ணு இன்டர்வியூ வந்திருக்கு. அந்த பொண்ணு பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு கருப்பாக சாதாரண பொண்ணு மாதிரி இருக்குது, நல்ல லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட அவங்க கேள்வி ஏறாங்க, கேள்விக்கெலாம் சரியாக பதில் சொல்லவே இல்லை. நீ பிஹெச்டி பண்ணியிருக்கலாமா, எதில் என்ன 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 தீசிஸில் பண்ணியிருக்க அப்படின்னா, அப்படியா தீசிஸா, தீசிஸ்லாம் எனக்கு தெரியாது மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிடும். அப்படியே கேஷுவலாக பதில் சொல்லணும், என்னம்மா தீசிஸே மறந்துட்டேன், எப்படி நீ படித்த, நான் எஸ்டியில் எஸ்டி ரிசர்வேஷனில் படித்தேங்க அப்படின்னு
சொல்லணும்.
இது கட் பண்ணால் இந்த சீன், அதுக்கடுத்து திரும்ப இந்த நல்ல நெத்தியில் நாம போட்டு ஒருத்தன் வந்தான்ல, நல்லா டக்கின் பண்ணிட்டு டிப் டாப்பாக ஒருத்தன் வந்தாலும் அவன்கிட்ட சொல்கிறாங்க இவங்க இன்டர்வியூஸ், சாரிப்பா உன்னை வந்து எங்களால் எடுக்க முடியாது, நீ நல்ல பதிலெலாம் சொல்கிற, ஆனால் உன்னை எங்களால் இந்த கம்பெனிக்கு எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ரிசர்வ்டு சீட்ப்பா அப்படின்னு
சொல்கிறாங்களாம்மா.
இதோட வந்து அந்த இதோட அந்த கதை முடியும். ஓகேவா, நமக்கு இது இது பார்க்குறப்ப எப்படி தெரிஞ்சா, எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறான், எவ்வளோ டிப் டாப்பாக இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேது, இப்படித்தான் இந்த ரிசர்வேஷன்னால இப்படித்தான்ப்பா அப்படின்னு ஒரு ஒரு தாட் வந்துடுது இல்லை, அவன் மேலே ஒரு பாவத்தை கொண்டு வந்து அந்த கதையை படித்து முடிச்சுட்டு இப்படி பாவமாக யோசிக்கிறீங்களே, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு யோசனை வரும், அதுதான் ரிசர்வ்டு சீட்னு தெரியுது. அப்புறம் என்னைக்கு இந்த புண்டை இந்த புண்டை எதுக்கு அப்ளை பண்ணா, அவனை எதுக்கு கூப்பிட்டவன் என்று உட்கார வச்சு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு அப்புறம் கேள்வி,
ஆனா இது கொஞ்ச நேரம் கழிச்சு தோணி இருக்கும், ஆனா நல்ல காலம் நீங்க முன்னாடியே யோசிச்சு வச்சிட்டீங்க இந்த மேட்டர் எல்லாம் பாருங்க, எவ்வளவு ட்ரிக்ஸா வந்து ரிசர்வ் சீட்டுக்கு புண்டைக்கே வந்து அட்டன் பண்ணா அப்ப அவன்
இதுல ஒரு விஷயம் இவரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, இந்த பாவமா வச்சுக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி. நீங்க பாருங்க, அன்னியன்ல வந்து அவன் வந்து அவன் தங்கச்சி செத்து போயிடுறா, அதாவது அவன் பண்ற கொலைக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம், அவன் தங்கச்சி சின்ன வயசுல செத்து
போயிட்டான்,
ஆனா அதை அப்படி காமிக்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி அதான் சொல்றாங்க, ஒரு அவங்க ஒரு விஷயத்தை புகுத்துறதுக்காக அப்படியே ஒரு
வாயில சொன்னா உங்களுக்கு அந்த சோகம் வராது குருபாய், நீங்க அவங்க என்ன சொல்ல தெரியுமா, லாலி லாலோ லாலி லாலோ, உங்களுக்கு கண்ணுல காரதாரியா கண்ணீர் வந்துடும், அவ்வளவுதான் முடிஞ்சு, இந்த அரசாங்கத்தை செருப்பால் அடிக்கணும் நீங்க அடுத்த முடிஞ்சு போச்சுங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன்ல பாத்தோம்னா வினத்து வந்து செத்து போயிருப்பாப்டி, அப்படி செத்து போயிட்டாருனா நமக்கு அப்படியே ஒரு பாவம் வந்துருச்சா, எவ்வளவு படிச்ச பையன் நல்ல பையன் தற்கொலை பண்ணிட்டான், ஏன் நீ இதே வந்து நீட்டுக்காக இப்ப அனிதா வந்து தற்கொலை
பண்ணிக்கிட்டாங்கல்ல,
நீ அதை எடு கதையை எடு பாக்கலாம்,
செத்து போயிட்டா நம்ம பாவப்படுறோம் அப்படிங்கறதுதான் எல்லாரும் அட்வான்டேஜ் யூஸ் பண்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்தாங்க, இப்ப அங்க அட்வான்டேஜ் யூஸ் பண்ணல, அந்த மாதிரிதான் சங்கர் படமும் அந்த மாதிரிதான். இப்போ இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆக்சுவலா அவங்க பாவம் பாக்குறது யார பாக்குறாங்கன்னு பாருங்க, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊர்ல வந்து இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னா பொட புண்டன்றான், பொட லூசு குதின்றான், ஆனா எவ்வளவு இந்த ராமானுஜர் அப்படின்ற கேரக்டர் வந்து எவ்வளவு ரூல்ஸ் ராமானுஜர் எவ்வளவு பக்காவா இருக்கும்னு நினைக்கிறாரு, ஏங்க அவர் சொல்றதுல எல்லாமே நியாயமான விஷயங்க, நம்மளும் அதை பண்ண யோசிப்போம், அவர் எவ்வளவு உண்மையா இருக்காரு பாருங்க, எவ்வளவு கரெக்டா இருக்காரு பாருங்க, அவர் என்ன எதிர்பார்த்துட்டாரு, எல்லாரும் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்த்தாரு, அவர் வீட்டுக்கு வந்து யாருக்குமே ஒழுங்கு இல்ல, யாருக்குமே வந்து என்ன இல்லாம பாரு, ஏதோ சொல்லிக்கிட்டு கிடந்து பார்த்து தலை முழுகுவாரு கோமா வந்து வீட்டுக்கு, அதுல வந்து அந்த அம்மா வேற சொல்லுவாங்க, என்னடா பண்றது சந்திரன் நம்ம ஆத்துலயும் இருக்கான் சண்டால ஆட்டுலயும் இருக்கான் அப்படிங்க, அந்த அம்மா வேற உள்ள போய் வாயிலே புக் அப்படின்னு குத்தலாம் பண்ற மாதிரி இருக்கும், பட் என்னோட ஆர்ஜே பாலாஜி மாதிரி பேசுறீங்களா,
அத வந்து விவேக் வாயால சதா கிட்ட சொல்ல வச்சிருப்பாங்க, ஒருத்த நேர்மையா இருந்தா கசக்குது இல்ல
இல்ல இந்த மாதிரி கைஸ் தான் நீங்க வந்து விரும்ப மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவன் இவன் வந்து இப்ப சதா வந்து என்ன யோசிக்கிறான்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா, இந்த மாதிரி பழக்குதியான் கூட எப்படி பழக்க முடியும்னு நினைக்கிறாவா? இதுல என்ன தப்பு இருக்குங்க? ஏன்னா அவன் என்ன பண்றான், ஸ்கேல் ரூல் லெட்டர் எல்லாம் போட்டு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்தா சரி அதை கூட விட்டுருவாங்க. அது சரி காமெடி
கேட்கலாம். அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு பண்றவன் ரூல்ஸ் போட்டு மேட்டர் பண்ணுவா, இவ்வளவு இன்ச்சு தான் உள்ள விடுவான் இவ்வளவு.
அதுதான் சொல்றேன். அப்ப இது இதுல என்ன இது இருக்கு? சரி வா லேட்டா இருக்கு சரி. ஐயோ நோ தந்தினி, கல்யாணத்துக்கு முன்னாடி நெவர் மென்டல் குறியான எத்தனை லவ் பண்ணிட்டோம் இப்போ வரமாட்டேங்கிற இவனுக்கு வேலை செய்யுமா செய்யாதாரன்ற மாதிரி ஒரு அடுத்த இது வந்துருது. சரி நம்ம ரெண்டு பேர் தான் ஒன்றும் புரியல. சரி அப்ப நம்ம ஏதாவது ஒரு பானாவது பார்த்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா?
நேரங்காலம் பார்த்து என்ன ஜாதகம் பார்த்தா, ஜாதகம் பார்த்து உள்ள விடுறதுதான் உசிதம்.
ஆமா ஆமா அப்படியம்மா. அதனால இப்ப பாருங்க, இதனால அவனே ஓவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிதான், டிப்ரெஷன்லதான் அவனே என்ன ஆகுறான், ரமோவா மாறுறான், ரமோவா மாதிரி கையும் அடிச்சுக்கிறான், ரூல்ஸும் பேசிக்கிறான். பாருங்க அவன் எவ்வளவு கேன்சல்
இல்ல அவனுக்கே தோணுது பாருங்க, எங்க நமக்கு ஒரு புசி கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில அப்படியே மன உளைச்சல்ல ரிமோவ் ஆயிரும்.
ஆமா, அதை வந்து பெரியவங்க ரொம்ப இந்த விஷயமா வேற அதை சொல்லுவாங்க. அது வந்து அவன் மென்டல் குதிங்க, அந்த மென்டல் குதி வந்து இவ்வளவு நாள் இவங்க வந்து பெரிய அதை வந்து அதுக்கு மியூசிக் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்க இவங்க.
இல்ல அதான் நீங்க அத நீங்க அதை பாவமா காமிக்கிறது பாருங்க. இப்ப கடைசியில எல்லா கொலையும் பண்ணிருவோம் அப்படி, எல்லா கொலையும் பண்ணிருவோம் அப்படி, கொலையெல்லாம் மண்ட்டு கோர்ட்ல போயிட்டு அவர் அங்க போயிட்டு அழுவாரு பாருங்க. ஐயோ ஐயோ என்ன கண்டிச்சிருங்க, என்னோட மூளையும் என்னோட அறிவும் தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கு,
தயவு செஞ்சு என்ன அரவிந்த் வீடியோல கூட ரீசெண்டா போட்டிருந்தேன் இதே மேட்டரை சொல்லியிருந்தாரு. அதுல ரொம்ப அதாவது ஜட்ஜ்ல இருந்து எல்லாரும் அழுவாங்க, இவ்வளவு கொலை பண்ண தப்புதான் ஜட்ஜையா, ஓகேவா, நான் என்ன வெளியே விட்டு இன்னும் எத்தனை உயிர்கள் நான் பறிச்சுடுவேன், என்ன கொண்டுருங்க, என்ன இங்கே கொண்டுருங்க பாரு. அதாவது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி நடக்க முடியாது, சட்டப்படி அதுக்கு ஒரு இடம் இல்லைன்ட்டு. ஓகேவா, அதிகபட்சம் நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போட முடியும், சரியா, மென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பரிந்துரைக்க முடியும். இவனை வந்து சட்டம் தண்டனை கொடுக்க முடியாது. ஆனா ஐயர் இவர் மிகவும் நல்லவருங்கிறத வேற எப்படி சொல்ல முடியாது? நீங்க நேரா சொன்ன போட பண்ணுவீங்க. ஆனா அதுக்காக எவ்வளவு அழகா ஒரு கேரக்டர் தத்துவ வடிவமைச்சு படத்துல சப்கான்சியஸ் லெவல்ல கதை வழியா வெளியே வர்றது, காட்சிகள் மூலமா வெளியே வரதான் செய்யுது. அதுதான்
உண்மை.
அவரும் இருக்கிறது இன்னும் ஆடட் பெனிஃபிட், எல்லா மனுஷனும் ஒண்ணு இல்லைங்கும்போது அதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவரும் ஒண்ணு சொல்லுவாரு.
சொல்றேன்
இல்ல, இவர் சங்கர் வந்து ஐயர் இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பிராமணர்கள் வந்து திராவிட இயக்கங்கள்ல இருக்காங்க, ஓகேவா, அவங்களையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஓகேவா.
ஐயர்
ஆமா, அதாவது நான் இந்த அரவிந்த் ரொம்ப பேக்கடி அரவிந்த் இந்த விஷயத்த ரொம்ப சூப்பரா ஒண்ணு சொன்னா, நான் பர்சனலா போன் பண்ணி பேசினேன் அந்த எபிசோட பாத்துட்டு. யாராவது பாக்காதவங்க இருந்தீங்கன்னா ஃபேக் ஐடிங்கிற சேனல்ல போயிட்டு அவரோட சங்கர் எபிசோடு பாருங்க. அதாவது என்னன்னா, அந்த எபிசோட அந்த வீடியோ பார்த்து முடிச்சேன்னு பேசினா, நீங்க சங்கர் பிராமின் டைரக்டர்னு சொல்லியிருந்தீங்களா, அவர் பிராமின் கிடையாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லங்க, சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறனாலேயே அந்த ஐடியாலஜி அவர் ஆதரிக்கனாலே அவர் பிராமின் தான் அப்படிங்கிறார்.
இவரு சொல்லுவாரு, அண்ணா சொல்லுவாரு, ஒரு ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் சிந்தனை வந்து எல்லாரும் சமம் அப்படின்ட்டு இருந்தோம்னா அந்த ஆள் வந்து திராவிட சித்தாந்தம் உள்ள ஆளாவே ஏத்துக்கலாம் நம்ம, அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
அது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ஆளை எதிர்க்கல, ஏன்னா நம்ம அவன் கிடையாது.
கரெக்ட்,
நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டை தான் எதிர்க்கிறோம். இது வந்து சங்கர் மாதிரி ஒரு ஆட்களுக்கு ஆளுக்கு புரியுமா? புரியாது. ப்ரொடியூசரோட காசை வந்து 3 மடங்கு 4 மடங்கு செலவு பண்ண தெரியுமா? அது அவருக்கு தெரியும். நல்லா இருக்க ரோடுக்கு பெயிண்ட் அடிக்க தெரியுமா? தெரியும். ரோடுக்கு பெயிண்ட் அடிக்கிறது அப்படிமாங்க தெரியுமா? அதெல்லாம் அந்த அவர்னாலதான் வந்துச்சு. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ரோடுக்கு இல்லைங்க, வயித்துக்கு பெயிண்ட் அடிப்பாங்க.
ஆமா, வயித்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் கூட வேற விஷயங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்த பார்த்து ஏன் இடம் நல்லா இருக்குல்ல, சரி வாங்க. நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க 3 இடியட்ஸ் இருக்குல்ல, 3 இடியட்ஸை விட நண்பனுக்கு பட்ஜெட் அதிகம். ஆமா, ஏங்க ரீமேக் தானே பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து கார்ல மலை மேல ஏறுவாங்க ஏற அந்த கோசக்தி பசப்புகள் தேடி அப்படி அந்த விஜய் கேரக்டரை தேடி போவாங்க ஓகேவா. அப்போ அப்போ அந்த கார்ல போகிற அந்த போற அந்த காட்சியோட வித்தியாசத்தை வந்து நீங்க அப்படியே ரெண்டு படத்துக்கும் பாக்கணும். நீங்க ஷார்ட் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா இவங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ல இருந்து எல்லாமே வெவ்வேறு இருக்கும். இன்ஃபேக்ட் ஒன்றும் இல்லைங்க, மலை மேல ஏறுற காட்சிக்கு அந்த இடத்துல என்ன வச்சிருப்பான்னா டைனாமிக்கா டைனாமிக்ல கரெக்டா ஒவ்வொரு கார்னர்ல வந்து ஒரு ட்ரைபாட் வச்சு ஒரு நல்ல லென்ஸ் வச்சு கேப்சர் பண்ணிருப்பாங்க ஹிந்தியில சரியா. அவ்வளவுதான் போதும். இவர் வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிருப்பாரு, ஏன்னா அப்ப வந்து ட்ரோன் கிடையாது ஓகே. அந்த டைம்ல அதெல்லாம் பெரிய பயன்பாடு கிடையாது ஓகேவா. அந்த டைம்ல வந்து படிக்காதவன் படத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த டெக்கன் ஏர்வேஸோட இது யூஸ் பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர் யூஸ்
பண்ணுவாங்க.
ட்ரோன் வந்து பெரிய அளவுல பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா இப்ப என்னன்னா இப்பதான் கோபுரம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு ஓகேவா. டிஜே கேமராலாம் டிஜே ஆஸ்மோ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல வர குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அப்ப வந்து ஒன்னும் தியேட்டர் ஸ்கிரீன்ல போற அளவுக்கு பெரிய சிறப்பா இருக்காது ஓகேவா. மேபி அந்த ஏரியல் ஷாட் கூகுள் கேமரா மாதிரி ஷாட் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, ஹீரோ எங்க இருக்காருன்னு தமிழ்நாட்டுல தான் நம்ம பிறந்திருக்கணும் மேல இருந்து ஒரு ஷாட் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஷாட்டுக்கு யூஸ் எடுக்க முடியுமே தவிர்த்து மத்தன பிக்சர் அடி குவாலிட்டி நல்லா இருக்காது. ஏன்னா பிலிம்ல எடுப்பாங்க, பிலிமுக்கு போயிட்டு இந்த குட்டி கேமரா அது மேட்ச் ஆகுமா சென்சர் அந்த அளவுக்கு அப்ப எஃபெக்டிவா இல்ல. இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால ஏறிடுச்சு. சோ சங்கர் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா ஹெலிகாப்டர் ஹையர் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. நண்பனுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா ஷார்ட்ல வித்தியாசம் தெரியும். அந்த கார் மேல ஏறுற ஷார்ட்டு கண்டிப்பா அவங்க ஏதோ ஒன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கணும். சாதாரண இதை விட அதிகமா செலவு பண்றதுல அவர் வந்து மிகவும் வல்லவர். மழை இல்லையா, மழையை கட்டுவோம் பாரு. ஒரு நிறைய இப்ப ஒரு 50 ஒரு ஹாஃப் ஒரு 6 மாசம் வேலை ஒரு மழையை ரெடி பண்ணிடலாமா பண்ணலாம் சார் அந்த மாதிரி. ஏன்னா இழுத்த வேண்டிய காசு போடுறேன்.
இது சங்கரோட சாதனைகள்லாம் சொல்றீங்கல்ல, அவர் பண்ண இன்னொரு பெரிய சாதனை ஒண்ணு இருக்கு சொல்லுங்க.
அவரு பண்ண பெரிய சாதனையா, அட்லி வெளியே விட்டுதா? அட்லி மட்டும் இல்லாம முருகதாஸ் இந்த கேவி ஆனந்த் எல்லாரையும் வெளியே தனித்தனியும் வெளியே விட்டுட்டு அவனுங்க வந்து அவன் ரேஞ்சுக்கு ஒவ்வொரு கிரிஞ்சு பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்றீங்களா?
அதான் சொல்லல. முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது ஊழல் தான் இந்தியாவோட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பின்பத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு. அதை ஊழலை ஒழிச்சிட்டுன்னா இந்தியா சரியாயிரும், ரோட்ல வந்து நம்ம குழம்பு ஊத்தி பசஞ்சு அடிக்கலாம்.
அது அது லாஜிக் என்னன்னு தெரியும்ல, அது ஒண்ணும் இல்ல. ஏன்னா அரசு அதிகாரிகள் எல்லாம் யாரா இருப்பாங்க, கோயில் கதவு சந்தில வச்சு ஒரு மாமிய போடுறான் பாத்தீங்களா, அவனும் எடுத்துக்கணும் வேலைக்கு, அவரு கரெக்டா இருப்பாரு. இந்த என்ன பண்ணுவான், அரசு அதிகாரியா இருப்பான், ரொம்ப அக்கிரமம் பண்றவனா இருப்பான். கமல் வந்து கைய விரல டூ விடுற மாதிரி வச்சுட்டு அப்படி கரெக்டா ஒரு நிறம் பாயிண்ட்ல அடிச்சோன்னா உடம்பு வந்து அப்படி எக்ஸ் வடிவத்துல போகும், அப்பதான் நியாய தர்மம் கிடைக்கும். என்னங்க விவரம் தெரியாம இருக்கீங்க குருவ நீங்க?
நாட்டுல நடக்கிற மற்ற பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கே தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது இல்ல, ஜாதி கொடுமை ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்.
அந்த லுல்லு சபால நீங்க இந்த படம் பாத்திருக்கீங்களா, சம்சாரம் அது மின்சாரம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு சீக்வன்ஸ்ல ரகுவரனுக்கும் இவருக்கும் நடக்கிற சீன் மாதிரி வரும், யாருக்கு விசுவுக்கு நடக்கிற காட்சி மாதிரி ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த அம்மை அப்ப முதலியார் அப்ப தெரியலையா அப்படின்னு கேப்பாரு, அவர்கிட்ட தெரியல ஏன்னா பில்லர் மறைச்சிட்டு இருக்கு அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்களுக்கு கரெக்டா இதை மறைச்சிட்டு இருக்கு. ஊர்ல ஊர்ல ஊழல் நடக்குது, ஊழல் நடக்குன்னுட்டே இருக்கியே, இங்க வந்து எவ்வளவு பேரு எங்க இந்த ஆர்டிகல் 15ல சொல்லப்படுற விஷயம்லாம் படம் வந்து எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அதுல சொல்லப்பட்டிருக்க வெறும் 30 பைசா ஏத்தி கேட்டாங்கன்றக்கா ரெண்டு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுருவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி எவ்வளவோ கேசஸ் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த மாதிரி
நம்ம திராவிட அரசியல் இருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது கிடையாது. இங்க ஜாதினால இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அவன் ட்ரௌசர் கழுன்ற அவனுக்கு ஓகேவா, நடக்கிறது அதிமுக ஆட்சியாவே இருந்தாலும் அவனே பயப்படுவான். எது ஜாதி ரீதியா அது நம்ம நடந்துடக்கூடாது, ஜாதி ரீதியா இது மாதிரி நடக்கிறத கூட ரொம்ப பயந்து பயந்து தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி இருக்கு. ஆனா நார்த்ல நீங்க பாத்தல் லோக் மாதிரி படங்கள் பார்த்தா, சீரி வெப்சீரிஸ் பார்த்தாலோ ஆர்டிகல் 15 மாதிரி படங்கள் பார்த்தா எவ்வளவு சாதாரணமா அங்க ஜாதி வன்மம் இது பண்றது நார்மலா இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஒரு சீன்ல ஆர்டிகல் 15 படம் நீங்க பாத்திருப்பீங்களா குருபாய், பாத்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா அவர் வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு ரோட்ல நிப்பாரு, கிராம பகுதியில போகும்போது நிப்பாட்டுவார், இந்த இடத்துல வாங்காதீங்க இவங்களாம் அர்ஜென் அப்படிம்பாங்க. ஆமா ஆமா அந்த இடத்துல இல்ல இல்ல, அதாவது சாதாரணமாவே ஒருத்தங்கிட்ட தண்ணி பாட்டில் பேக்கேஜ் ட்ரிங்கிங் பாட்டில் வாங்குறதுக்கே யோசிக்கிறாங்க. இது வந்து ஏன் இந்த மாதிரி சீனை நம்ம வைக்க முடியுமா நம்மளோட படத்துல? ஏன்னா வைக்க முடியாது, ஏன்னா சாதாரணமா நம்மளும் நடக்காது. இன்னைக்கு மூஞ்சி என்ன சொல்லுவாங்க அத, இன்னைக்கு அதெல்லாம் நடக்குதாம், அது உண்மைதான். அது இன்னைக்கு சாதாரணமா அந்த நம்ம ஊர்ல நடக்காது, நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல, பாக்குறோமா ஓகேவா? அந்த அளவுக்கு இங்க ரொம்ப அது வந்து ரகசியமா நடக்கிற அளவுக்கு அது ரொம்ப இதாயிடுச்சு.
அதுக்கான மெயின் ரீசன் இங்க இருக்கிற திராவிட ஆட்சி
அதான் உண்மை. ஏன்னா அசுரன் மாதிரி படத்துல அன்னைக்கு நடந்துச்சுங்கிற மாதிரி காட்டலாமே தவிர்த்து வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. இதுதான் உண்மையா சொன்ன இந்தியாவை உலுக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை இந்த ஜாதி ரீதியான பிரச்சனை தான். ஜாதி ரீதியான பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சு, அதுக்கு இந்து மதம் வந்தனால ஆரம்பிச்சு ஓகேவா, சிம்பிள் மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஆனா இத பத்தி அவர் பேசாம இந்த சுத்தி சுத்தி ஊம்புறார் பாத்தீங்களா, அந்த பாயிண்ட கொண்டு வரதுக்கு ஒரு படம் ரெண்டு படம் இல்லைங்க.
என்ன கேட்டா எல்லா படத்திலயுமே அதுக்கான விஷயங்களை எங்கெங்க திணிக்கணுமோ அங்கங்க வேணுங்கிற அளவுக்கு திணிச்ச மாதிரிதான் இருக்கும்.
இல்ல நான் என்ன சொல்றேன், சங்கர் வந்து இஸ் எ வெரி குட் பிலிம் மேக்கர் நான் சொல்வேன் ஓகேவா. ஒரு இயக்குனரா ஒரு நல்ல இயக்குனர் தான். ஏன்னா இப்ப என்னடாவே இப்படி டிசைனா இப்ப ஊம்புறானே நினைக்க வேணாம் ஓகேவா. நான் என்னோட இதையும் சொல்லிடுறேன் ஓகேவா, ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் நீங்க ஒண்ணும் இல்ல, சங்கர் படத்துல ஒரு ஃபைட்டை பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் வெயிட்டா இருக்கும். ஏன் தெரியுமா, அவர் கரெக்டா எமோஷன்ஸ் ஒர்க் பண்ண தெரியும். இது ஏன் சொல்றேன்னு நான் சொல்றேன், ஏன்னா ஒண்ணும் இல்ல அந்த அன்னியன் படத்துல அவனை மூட்டை கட்டி போட்டு அடி அடினு அடிப்பாங்களா, கரெக்டா ஒரு மூட்டையில கட்டி பேக் பண்ணி அவனை போட்டு அடி அடினு அடிப்பாங்க. சரி, சிவாஜி படத்துல ஒரு ஃபைட்டு எப்பன்னா அவனை வந்து கொண்டு அவனை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போற கூட்டு போற வழியில கொண்டுருவாங்க, செத்துட்டு தான் நடப்பாங்க. அவனை வந்து டிஸ்கிரேஸ் பண்ணி ஷாக் வச்சு சாவர மாதிரி நிலைமைக்கு போயிட்டு அவனோட ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு வில்லனை பழிவாங்க
வருவான்.
அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேற இன்னைக்கு இன்னும் நீங்க ஏதாவது வேற கூட யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு படத்துல அந்த முதல்வன் படத்துல நெருப்பு பத்த வச்சு அப்படியே சேத்துல விழுந்துருவான். அங்கிருந்து எழுந்து அவன் வந்து திருப்பி அடிப்பான் பாத்தீங்களா அந்த இடத்துல. இந்த ஆமா நம்ம வந்து அந்த அந்த இது வந்துடும். சோ அவருக்கு என்ன தெரியுதுன்னா இஸ் எ வெரி குட் டைரக்டர் பிகாஸ் ஹீ கேன் வர்க் ஹர் எமோஷன். அதுதான் ஒரு சிறந்த இயக்குனருக்கு தேவையான விஷயம். அவரால் நம்மளோட பல்ஸ புரிஞ்சுக்க முடியுது. அந்த இவனை வந்து இந்த எந்த இடத்துல பரிதாபப்பட வைக்கணும்னு அவருக்கு தெரியும் ஓகேவா. நிறைய தாயலுக்கு இன்னைக்கு தெரியாது.
இந்த விஷயம் இவரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இவர் பரியரும் பெருமாள் இவர் மாரி செல்வராஜ் இருக்குல்ல, அவர் சொல்லுவார் நான் வந்து சாதாரணமாக வந்து பரியங்க இப்படி அடிபடுறான் இப்படி இவனை அவனை இப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து நடந்துக்கணும்ப்பா, அவனுக்கு பெசாமல் இருக்க வேண்டியதானே, எதுக்கு பெரிய வீட்டு போன அப்படின்றவானுங்க. அவர் என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு நாயை கொல்ல வச்சிடுறாரு. ஒரு நாயை கொன்று அந்த பரிதாபத்தில் அந்த நாய் தான் பரியன், பரியன் தான் நாய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கதையவே சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து
காலேஜ் போகிற அந்த அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு இதே அறிவாற்றல அவர் வந்து கரெக்டாக பயன்படுத்துறாரு.
ஏன்னா
அந்த ட்ரெயின்ல கட்டி வச்சு அதை எப்படியா காப்பாற்றணும்னு வெறியோட ஓடுவான் ஓகேவா. நான்லாம் வந்து கிளி வளர்க்குறேன் வீட்டில், என் கிளி வந்து ஒன்னு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு நான்லாம் பல நாட்கள் அழுதுருக்கேன். என் கூடையே சுத்தம் என் தோல்லையே இருக்கும். அப்போ கூட இருக்க அந்த உயிரை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த உயிருக்கு ஒன்னு ஆகும்போது அந்த அளவுக்கு அந்த உயிரை வந்து ஒரு பெட்டை யாருக்கா கொல்ல மனசு வருமாங்க, அவனுக்கு இருக்க ஜாதி வன்மத்துக்கு அதை கொன்றலாம்னு நினைக்கிறான். அந்த எமோஷன் அந்த இடத்துல கரெக்டா வர்க் பண்ணி புடிச்சாரு பாத்தீங்க மாதிரி சொல்வாரு. அந்த
வர்க் பண்ணி புடிச்சிட்டாரு. இது எப்படின்னா அந்த எமோஷன் நீங்க சொல்றீங்கல்ல, அதை வந்து சரியா பண்ண ஒரு ஆளு, அதை தப்பான ஒரு நோக்கத்துக்காக பண்ற ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
அதேதான் மாதிரி செல்வராஜ் அதை கரெக்டா பண்றாரு. ஒரு அடி எப்படி விழப்போதுங்கறத நம்ம கவனிப்போம். ஏன்னா அவனை எப்படி போட்டு கொடுமைப்படுத்தினானுங்க, அவனுங்க அடிச்சு மூட்டை மூட்டை கட்டி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்கல்ல. எந்திரிச்சு அவன் முடியெல்லாம் உள்ள விழுந்து அவன் வந்து அந்த இடத்துல ஃபைட்டு வந்து எப்படி எல்லாம் அடிப்பாங்கறத நம்ம வந்து அப்படியே நின்று பார்ப்போம். ஏன் அந்த எந்திரன் ரோபோ எடுத்துக்கோங்க, அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ற முயற்சி பண்றானுங்க, அதே நேரத்துல அவளோட பைய தூக்கி போட்டானுங்க, ரோபோ வெளியே தள்ளிட்டானுங்க,
என்ன சொல்றது, படிக்க விட பண்ணிட்டாங்களாமா இவர் அங்க போறாரு. அங்க அங்க நடக்கிற அந்த திருவிழா வந்து ரொம்ப அப்படியே அவங்கள கெட்டவங்களா காமிக்கிறக்காக என்னென்னலாம் பண்றாருன்னா, அவங்க அந்த சவுண்டு வைக்கிறது மூலமா ஹார்ட் பேஷன் அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிறாங்க. அப்படியே ஐயோ போகுதே, ஐயோ உயிர் போதே உயிர் போதே அப்படிங்கிற
இது இதுல ஒரு மேட்டர் இருக்கு. ஓகேவா, சங்கர் தெரிஞ்சு பண்றாரா இல்ல ஏதோ சனாதனத்தை பிடிக்கிற தாயலி சொல்லி பண்றதான் தெரியல. மேட்டர் என்னன்னா, அவர் வந்து அந்த எந்த கோயில் திருவிழாவை ப்ராப்ளம் சொல்றாரு பாத்தீங்களா, அம்மன் கோயில் திருவிழாவை தான் சொல்றாரு அவர். ஓகேவா, அம்மன் வந்து யாரு, தமிழ் கடவுள் இல்லையா. ஓகேவா, 108 அம்மன் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, அம்மன் எல்லாம் யாரு,
1008
இருக்கு. அம்மன் வந்து நிறைய அம்மன் வந்து எப்படி பாத்தீங்கன்னா, மனிதர்களா இருந்தவர்கள் தான் அம்மனா இருப்பாங்க. ஓகேவா, அந்த இந்து சாமியெல்லாம் இருக்காருல்ல, அந்த மதுரையில நிறைய கடவுள்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மனிதா இருப்பாங்க, நல்ல சிறந்த மனிதர்களா இருப்பாங்க. அவங்கள வந்து காவல்காரங்களா இருந்தா அவங்களதான் வந்து காவல் தெய்வங்களா வைக்கிறாங்களே தவிர்த்து, சரியா. நீங்க பாளையத்தம்மன் கதையெல்லாம் பாருங்க, சாதாரண ஒரு பொண்ணு தான் அம்மனா மாறுவா. ஓகேவா, பாளையத்தம்மன் படத்தை வந்து ஏன் பாத்தீங்கன்னு கேட்காதீங்க, ரொம்ப கிரிஞ்சா தான் இருக்கும், அது வேற டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஆனா ஆனா மனுஷனை மதிக்கிறாங்க கடவுளா அப்படிங்கறது தான் இது லாஜிக், சரியா. ஆனா இவனுங்களுக்கு இந்த அம்மன் கோயிலே தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு.
பிரம்மாண்டமா சங்கர்
நம்ம தலையில பெரிய மிளகாவ அரைச்சிட்டு ஃபைட்டுக்கும் இந்த மாதிரி காட்சிகளுக்கெல்லாம் வந்து பயங்கர நம்ம எமோஷன்ஸை வந்து நல்லா ஏற்றி ஹீரோ அடிக்கும் போது நமக்கு வந்து செம்ம அடிஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எமோஷன்ஸை தான் வந்து அவர் கரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா அழகாக இந்த இடத்துல. அதில் கூட பாருங்க, இது வந்து எல்லா இதை வந்து கரெக்டாக அவருக்கு பயன்படுத்த தெரியுது. ஓகேவா, பயன்படுத்தி எப்படி வந்து இவனை வந்து ஐயருக்கு இது மாதிரி சார் எவ்வளோ ஐயர் மிகவும் நல்லவர்னு ஃபீல் பண்ண வச்சிடறாரு. இந்த சிஸ்டம் எப்படி ரிசர்வேஷன் எப்படி மனுஷனுக்கு எதிராக வேலை செய்யுது, எப்படி பேட்ரியட்டிசத்தை எப்படி டெவலப் பண்ணுவார் பார்த்தீங்களா இந்தியனில். அது ஏங்க, நான் வந்து இந்தியாவுக்கு மேலே அவ்வளோ பேட்ரியாட்டிக்கு இருந்தே இல்லைங்க அந்த படத்தை பார்க்குற வரைக்கும். சீரியஸாக இந்தியனில் அந்த கமல் வந்து கமலும் அந்த சுகன்யாவும் சேர்ந்து ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அவங்க வந்து அது இல்லைங்க அது பழைய பாட்டு நீங்களும் டாக்ஸ் கட்டுறீங்க, நான் தனிப்பட்ட முறையில் டாக்ஸ் எல்லாம் கட்டுறேன். சரியா, டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் மேலே கட்டுறோம், எல்லாருமே கட்டுறோம். ஆனா பாருங்க, நம்ம வந்து ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி, இந்தியாங்கிறது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க இருக்கீங்க, உங்களோட மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட் நிர்வாகம் ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் காசை வாங்கிட்டு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, தண்ணி ஒழுங்கா வர மாட்டேங்குது, மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா பண்ணல, பார்க்கிங் ஏரியா மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா இல்ல, வாட்ச்மேனுக்கு சம்பளம் ஒழுங்கா போடலாம், டே புண்டாம வெளியே போட சுண்ணின்னு சொல்ல மாட்டோமா இல்லையா, அவனை எலெக்ஷன் வச்சு டக்குனு ஆளை மாத்தவுமா இல்லையா. ஆமா, அப்ப இந்த இவனுக்கு அப்ப இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த நேரம் பார்த்து அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தண்ணி வரலன்னா நீங்க ஆன்டி அபார்ட்மெண்ட் நிர்வாகம்
நடந்துக்கிறீங்கன்னா
உள்ள இருந்து மெயின்டெனன்ஸ் காசு மாசம் 1000 ரூபா தரேன்டா புண்ட, என்னடா பேசுறதுன்னா போட்டு அவனை மிதிச்சு வெளியே தள்ளிட்டு ஒழுங்கான ஆளுங்க வச்சு அந்த பிரச்சனை சீர்படுத்த பாப்போமா. உள்ள இருக்கவங்கள பாத்தீங்களா, நீங்க எல்லாம் இந்து அபார்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு இங்க பாருங்க, இந்த முஸ்லீம் அபார்ட்மெண்ட் டெவலர்ஸ் எல்லாம் பாருங்க, 2, 3, 4 அபார்ட்மெண்ட் தான் இருக்காங்க, நம்ம 100 பேர் இருக்கோம், நமக்குள்ள எப்படி வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனையை பிரிச்சு பிரச்சனை ஆக்கி. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் தனியா தனி பார்க்கிங் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி. இல்ல இதுதான் சொல்றேன், இதுதான் இவ்வளவுதான் இந்தியாவில நடக்கிற இந்த நேஷனலிசம் பிரச்சனையும். அவரு சுதந்திர போராட்டத்தை ரொம்ப பெரிய இதுவா உயர்த்தி காட்டியிருப்பாரு, ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணுவார். அதாவது நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு தாத்தா இருக்காரு, எதுக்குமே வேலைக்கு அவன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பா தெரியுமா, ரியாலிட்டியை புரிஞ்சிக்காம வீட்டில் இருப்பாரு, தாத்தா வாங்க போயிட்டு படத்துக்கு போலாம், சும்மா படத்துக்கு இடத்துக்கு போயிட்டு இருப்பான் அப்படிம்பாரு, வாங்க நீங்க பிரியாணி செய்யலாம் தாத்தா, என்னடா பிரியாணி தின்னுட்டு இந்த சுடுசோரை சாப்பிட்டு இந்த சமையல் அப்படின்னு இருப்பாரு, எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வர்மக்கலையும் சொல்லி வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, சும்மா இருப்பாரா, டே பஞ்சு மிட்டாய் கொடுறா தரமாட்டேன், எக்ஸ் வடிவத்துல உடம்பு போனாலே அந்த அதுதான் அதுதான் இந்த சேனாதிபதியோட கதையும் கூட போறே. இந்த மாதிரி கிரிஞ்சு இந்த ஆங்கிள் பார்த்தா அந்த அந்த விஷயம் எல்லாமே கிரிஞ்சுதான். ஏன் ஒரு நாள் முதல்வர், ஓகேவா, ஒரு நாள் முதல்வருங்கிறாரு முதல்வன் படத்துல. இன்ஃபேக்ட் எனக்கு முதல்வன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் எனக்கு, ஓகேவா. ஆனா
எல்லா படமுமே பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கிரீன் பிளேல அதை பயங்கரமா பில்ட் பண்ணி கொண்டு போயிடுறாருங்க.
உண்மைங்க உண்மைங்க உண்மைங்க, அது
ஒரு நாள்ல அதுல மணிவனே எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ரகுவரனே சொல்லுவாங்க, ஒரு நாள்ல அவன் பேப்பர் எல்லாம் படிச்சு அவனோட வேலை என்னன்னு தெரியறதுல ஒரு நாள் முடிஞ்சிருக்கியா அப்படின்னு
பாரு. அதான் உண்மையும் கூட, உண்மையும் கூட போவாரா, மெமோ கொடுப்பானா, மெமோ கொடுத்தவன மறுநாள் உள்ள எடுத்துருவாரு ரகுவரன், நான் சொல்றேன் பாரு, மெமோ கொடுக்கறேன் பெரிய சார் 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 பிளீஸ் சார் எல்லாம் அமைதியார் நாளைக்கு வருவா, அவர் மறுபடியும் வேற ஆர்டர் போட்டுருவாரு, முடிஞ்சு போச்சு ஓகேவா. இவர் வந்து அதுல வந்து ஏதோ அதுல வேற சொல்லு, ஓபிசி பிசி எல்லாம் அவரு தான் அதை வச்ச மாதிரி எல்லாம் வேற சொல்லுவாரு பாத்தீங்களா, அதுல ஓரளவுக்கு தானா டே,
இனிமேல் எந்த ஜாதி இல்ல மனித ஜாதி பிடிக்கும். இவரு திரும்ப முதல்வர் ஆயிடுவாரு, அந்த மாறு வேஷம் போட்டுட்டு பூ வாங்க போவார்ல, வந்ததுக்கு அப்புறம் ஜாதி எல்லாம் உழைச்சிட்டாங்க,
ஜாதி மல்லி கேட்காதீங்க அதானே, உடனே நம்ம மூஞ்செல்லாம் வந்து இந்த பொல்லாதவன் தனுஷ் மாதிரி அப்படின்னு மாக்கம் அடிச்சுக்கிட்டு மாறும் அப்படியே தியேட்டர்ல. இதெல்லாம் ஜாதி ஒளியறதெல்லாம் எங்க, ஜாதி ஒளியணும்னு நினைக்கிறதே பெரிய முட்டாள் தானேங்க, அது நாலு விஷயத்த புக் எடுத்து படிச்சா தெரியாது, ஜாதி ஒளியறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது, சும்மா நம்ம தான் புதுசா பேசுற மாதிரி பேசுறேன் அந்த விஷயத்த சொல்றேன்.
இல்ல இது எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, என்னன்னா இப்ப ஒரு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 2000 வருஷத்து ஒரு பிரச்சனையை வந்து 200 வருஷம் ரிசர்வேஷன் வந்து சரி பண்ணிருச்சு அப்படின்னு நம்புறாங்க, எல்லாம் சரியாயிருச்சு, அதுக்கப்புறம் என்ன இனிமேல் பொருளாதார அடிப்படையில் கொடுப்போம், எப்படி கொடுக்க முடியும், 2000 வருஷம் பிரச்சனை எப்படி 200 வருஷத்தில் சரியாகும், முதல்ல இப்பவும் ஜாதிக்குள்ள நடந்துட்டு
தானே இருக்கு. என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய அதிகாரிகள்லாம் வந்து இப்ப எஸ்சி எஸ்சி ரிசர்வேஷன்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு முன்னேறிட்டாங்க போதும் அப்படிம்பாங்க, ஓகேவா. நான் ஒன்னே ஒண்ணுதான் இப்படி சொல்றவங்ககிட்ட கேட்பேன் பொதுவா, ஓகேவா, இந்து மதம் எவ்வளவு நாள் இருந்துச்சு, எவ்வளவு பழமையான மதம்னு கேட்பேன், வேற எப்படி கேட்ட மாட்டேன், ஓகேவா, இந்து மதம் எவ்வளவு பழமையான மதம்னு கேட்பேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அது பல மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே இருப்பாங்க, சரிப்பா ஒரு 1000 வருஷம் ஒன்னு சொல்லுப்பா அப்படிமா, ஒரு 40000 வருஷம் அப்படிமா, அப்படிலாம் சொல்லிட்டு வர சிக்கிட்டாங்க. சரி நான் என்ன சொன்னேன்னா, 40000 வருஷமா அப்போ சுதந்திர காலம் வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க மனு தர்மத்தினால, அப்போ அப்போ அடுத்த 40000 வருஷத்துக்கு ரிசர்வேஷன் அழியாது அப்படின்னு,
அழியாதான். அதை ஏன் கொடுக்குறேன் நீ கேட்கவும் கேட்காது,
கேட்கக்கூடாது. அவ்வளவு நாள் மூடிக்கிட்டு இருந்தாங்கல்ல இவங்கெல்லாம், இவங்களோட தலைமுறை, இவங்களோட தாத்தா மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா, அப்போ அவ்வளவு தலைமுறைக்கும் 40 வருஷத்துக்கு நீ மூடிக்கிட்டு தான் இருக்கணும். என்ன பண்ற, அப்பளக்கறதா நீ வைக்கணும், சாய்ஸ் இல்லப்பா உனக்கு. மூடிட்டு கிச்சா அப்பளம் நடத்து சரியா, இல்ல போயிட்டு தற்கொலை பண்ணிக்க சரியா, வேற எதுவும் பண்ணாத. இல்லன்னா சங்கர் மாதிரி ஒருத்தனை பிடிச்சு வச்சுட்டு இழுத்தாயின வச்சு பழம் எடுத்துக்கிட்டே இரு. இல்ல ஆனா பொதுவா இந்த ஓக்கா இருக்கவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு வெறுப்பு இருக்கு சரியா. ஆனா ஆமா எனக்கு அது பயமும் இருக்கு வெறுப்பும் இருக்கு. அது ஓக்கா இருக்கனாலதான் நம்ம பேசுறோம். இல்ல இல்ல அது ஓக்கா இருக்கணும் தான் ஓகேவா. சங்கர் படத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓக்கா இருக்கலாம், அந்த அளவுக்கு தான், அந்த அளவுக்கு இருக்க வரைக்கும் தான். ஏன்னா நம்ம ஒருத்தன் இருப்பான், நம்ம கிட்ட ரெகுலரா பேசிக்கிட்டு இருப்பான் ஓகேவா, நம்ம கூடயே சுத்துவான். ஆனா கரெக்டா அந்த வேலை முடிஞ்சதோட அவன் போயிருவான். அவன் நம்ம நட்பா கூட நம்ம கிட்ட போன் பண்ணி எப்படிடா இருக்க ஆசிரமா, எப்படி இருக்கு குருபா, எப்படி எல்லாம் பேச மாட்டான் நம்ம கிட்ட. கரெக்டா வேலை மறக்க வருவான். அவன் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஓக்னஸ் இருக்கணும், இல்லைனாலும் இழுத்தவன் மாதிரி அவன் வந்து நம்மளை முளகா அரைச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம மண்டைய, அது நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு ஓக்னஸ் இருக்கணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா போயிட்டு அந்த குரூப் பேர்லாம் சொன்னா நல்லா இருக்காது. சரி பரவாயில்ல.
எனக்கு வந்து இந்த மணிரத்னமோட ஆர்டிகல் ஒண்ணு ராஜேஷ் எழுதியிருந்தா அப்படி
கருந்தல் ராஜேஷ் எழுதியிருந்தாரா?
இல்ல இல்ல ராஜேஷ் ராதாமன் எழுதியிருந்தாரு, கருந்தல் ராஜேஷ் அதுக்கு எதிர்ப்பா ஒண்ணு எழுதியிருந்தாரு.
ஓ அப்படி, சரி சரி சரி.
இது வந்து இந்த அளவுக்கு ஓக்கா இருக்க வேண்டியதுல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனா எனக்கு மணிரத்னம் பத்தி அவர் ராஜேஷ் சொன்ன ஆர்டிகல் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஓக்கால் அவர் எழுதின மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப ஒரு ஸ்டடி பண்ணி ரியலைஸாக எழுதின மாதிரி இருந்துச்சு எனக்கு.
என்ன எழுதியிருந்தார்?
மணிரத்னம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு வெளிப்படையாக அப்படி எழுதலை, வெளிப்படையாக அப்படி எழுதலை. ஆனால் அவரோட இப்போ நம்ம சங்கர் பற்றி சொல்கிறோம்ல, அவருக்கு பின்னாடி ஒரு அஜெண்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு,
அதான் ஒரு சனாதன அஜெண்டா இருக்குன்ற மாதிரி
அஜெண்டா இருக்குது. அது மாதிரி தான் அவரும் அவர் பண்ண எல்லா படங்களுக்கு
பின்னாடியும் இந்தியா மேல நம்ம வந்து பேட்ரியட்டா இருக்க அளவுக்கு நமக்கு வந்து அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தான்
நான்
சொல்றேன். எங்க உங்க வீட்டுல வந்து இப்ப ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஓகேவா, முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கான வேலைகள்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நேரம் ஒருத்த வந்துட்டு அப்புறம் குருபாய் அவர் குவாட்டர் போட்டு வரலாம் போடா புண்டன்ற மாட்டீங்க, அவனை என்ன நடந்துகிட்டு இருக்கு நீட குவாட்டர் போடலாம். அந்த மாதிரி தான் நேஷனலிசம் மேட்டரும், என்னென்னவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, வாங்க ரெண்டு பேர் நம்ம குவாட்டர் போடலான்றாங்க நம்மளை பார்த்து. அமைதியா இருக்கா, கொஞ்சம் டென்ஷன் ஓவரா இருக்கு, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வரங்களா இல்லைன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ரொம்ப நம்ம
இன்னைக்கு
பாருங்க இந்த படத்தெல்லாம் பாத்துட்டு, சங்கர் படத்தை பாத்துட்டு, இன்னைக்கு மணிரத்னம் படத்தை பாத்துட்டு தான் இன்னைக்கு முக்காவாசி பேர் வந்து இன்னைக்கு பண்றதெல்லாம் பண்றானுங்க, பேசுறதெல்லாம் பேசுறானுங்க.
இப்ப அவங்கள வந்து ஒரு ஒரு ஐடலா எடுத்துட்டு இப்ப டைரக்டர்ஸ் இப்ப வர டைரக்டர்ஸ், நீங்க முருகதாஸ் ஆகட்டும், முருகதாஸ் பண்றதாகட்டும், கே வி ஆனந்த் பண்றதாகட்டும், இல்ல இவரு இப்ப அட்லி பண்றாரு, பண்றாங்கல்ல ஒவ்வொருத்தங்க பண்றாங்கல்ல. முருகதாஸ் எல்லாம் வந்து இந்த இலவசங்களை வந்து தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிறாருன்னா மட்டமா பேசுறது, இதெல்லாம் எதுல இருந்து வருது அப்படிங்கறது நமக்கு யோசனை வருது இல்ல.
இல்ல இலவசங்க பேசுறாருன்னா அந்த ஆளுக்கு வந்து தெரியுமா, அந்த ஆள் என்னைக்காவது அவன் வீட்டுல வெளியில இருந்தாவது டிவி பாத்துருப்பான். அந்த ஆளு அந்த ஆள் வந்து மாவு அரைக்கிறதுக்கு வழி இல்லாம பழைய கஞ்சி குடிச்சிருப்பான். அந்த ஆளு அவன் கோடி கோடியா சம்பளம் வாங்கிட்டு என்ன பண்றாரு, அவர் காசை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம பிளாக் மணி எங்க ஒழிச்சு வைக்கிறதே ஒழிச்சு வச்சுட்டு இருக்காரு. நம்ம அதெல்லாம் பெருசா பேச வேணாம். ஆனா நம்ம என்ன என்ன சொல்றேன்னா, அந்த அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு எப்படி வெகுஜன மக்களோட கஷ்டம் என்ன புரியும், அது எதுக்கு கொடுக்குறாங்க? டிவியோ ஒரு கிரைண்டரோ மிக்சியோ கொடுக்கறது எல்லாமே சுயமரியாதை இயக்கத்தோட சைடு விஷயங்கள். அதெல்லாம் வீட்டிலே டிவி இருக்கும்போது அவன் யார் வீட்டு வேசலையும் போய் நிக்க வேண்டியது இல்ல.
ரெண்டாவது
அந்த டிவினாலேயே நிறைய பேருக்கு இப்படி எல்லாம் உலகம் வெளியில இருக்குன்னு தெரிஞ்சதெல்லாம் இருக்கு.
எங்கள் வீட்டில் டிவி வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டு ஓனர்கிட்ட தான் வந்து டிவி இருக்கும். அங்கே தான் போயிட்டு இந்த சக்திமான் பார்க்குறது, ஒளியும் ஒளியும் பார்க்குறது, அப்போ ராமாயணம் போட்டுட்ருப்பாங்க, ராமாயணம் பார்க்குறது, இதெல்லாம் அப்போ தான் அப்படியே என்ன சொல்கிறது, அவங்க வீட்டுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம், அப்படியே ஒரு கூணி குறுகி இந்த மாதிரி ஒளியும் ஒளியும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் செய்யணாங்க. அவங்க அவங்க சாப்பிட உட்காருவாங்க, நம்மக்கிட்ட சாப்பிட சொல்லுவாங்க, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி கூணி குறுகிறது.
எவ்வளோ எவ்வளோ கிரிஞ்சாக
எவ்வளோ ஒரு வகையான விஷயம் அது.
ஆமாம் ஆமாம், கிரிஞ்சுங்கிறத விட அது உண்மையாகவே அது உள்ள ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்டுல 1000 விஷயம் இருக்கு, நம்ம வேற உட்காந்து இதுல படம் வேற பாத்துட்டு இருப்பாங்க, உட்காந்து வெளியும் வெளியும் பாத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் சும்மா கிடையாது, இதெல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, வீட்டுல சோலார் என்னது அப்ப சாலிடரி டீ வச்சிட்டு இருக்க அந்த தாயலுக்கு எல்லாம் தெரியாது, வந்த உடனே வாங்கிடுறது வீட்டுல டிவிய. பொதியல 6 மணிக்கு போடுற ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன தெரியுங்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது ஓகேவா. ஆரம்பத்துல இருந்து வீட்டுல பணம் வசதி பிரிவிலேஜ் எல்லாம் இருந்தவனுக்கு எல்லாம் அந்த கஷ்டம் எல்லாம் தெரியாது. ஒண்ணு அப்படி இல்ல, அப்படி எல்லாம் இருந்துச்சுங்க எனக்கு ஓகேவா, ஆனாலும் நான் அடுத்தவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்னா அது இருக்கணும்ல, அதுவும் இல்ல போயிட்டு வா இலவசத்தை போத்து உடப்போன்னு சொல்லிட்டு படத்துல 4 டம்மி ப்ராப்பர்ட்டி தான் உடைச்சாங்க. வெளியில டிக்டாக் வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிறத உடைக்க வச்சு ரேஷன் கடைக்கு போன அம்மா வீட்டுக்கு வரும்போது டிவி உடச்சு வச்சிருந்தான் தாயில் நிறைய பேர். வீட்டுல இருந்து என்ன கேட்ட தளபதி உடைச்சு
சொல்லிட்டாரு.
இப்ப மூவி பண்றே இப்ப போயிட்டு போ அம்மி எடுத்து அரைக்கிறனி அப்படின்னு, ஐயா அம்மா அம்மியெல்லாம் தடைக்க முடியாது அப்படின்னு அடுத்தவன். இவரும் சின்ன வெகுஜன ஆட்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு கை வச்சார். இதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு,
ஆரம்பத்துல கனியாய் தெரிந்த விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி நமக்கு யோசிக்கிறப்ப எல்லாம் காயா இருக்கு அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இவங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இவங்க வேணும்னே அதுக்கு அதை வந்து பில்ட் பண்றதுக்காக அதுல எவ்வளோ குரு படத்துல வந்து மாதவன் சொல்லுவார், இவர் எவ்வளோ பெரிய கோட்டையை கட்டியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி வந்து எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றானோ தப்பையெல்லாம் மறைக்கிறதுக்காக அங்கங்கே பூ மரங்கள்லாம் வச்சு அப்படியே இது பண்ணிடுவார், அதை மறைச்சிருவார். அதை அந்த இடம் கடைசியாக தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், ஆனால் மக்களுக்கு தெரியாது அந்த தோட்டமே வந்து ஒரு தப்பில் முளைச்ச விஷயந்தான், ஒரு ஊழலில் முளைச்ச விஷயந்தாங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி அழகாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வயிற்றை காமிச்சிட்டு வயிற்றில் பானையெல்லாம் வரைஞ்சிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் வந்து இதுல அப்படியே
மறைச்சிடுறது.
எல்லாத்தையும் கூட விட்டுருவாங்க, இது எல்லாத்தையும் கூட விட்டுருவாங்க. ஒரு விஷயத்த மறந்துட்டோம் பாருங்க, இது இந்த 2.0ல பேய வந்து ஆறான்னு சொன்னாங்க
பாத்தீங்களா, நீங்க கொஞ்சம் நல்லா விமர்சிங்களா அதுல ஒரு விஷயத்த, ஒவ்வொரு போனும் ஏன் பறக்குது, ஒவ்வொரு குருவியோட ஆவி உட்கார்ந்து இருக்கு.
இந்த பாலா இவரு படம் இருக்குல்ல, பிதாமான் படம் இருக்குல்ல, அதுல வந்து சூர்யா வந்து அந்த ஒரு சாமியாட்ட போய் சொல்லுவாரு, ஏண்டா உன்னா சாமின்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, மூடிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கி தின்ட்டு விசாம போவான், ஏன்னா உன்னதான் சயின்டிஸ்ட் டேரக்டர்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல விசாம போக வேண்டியதானே. பேய பேய வந்து சயின்ஸ் கூட இவர் வந்து கனெக்ட்
பண்றாரு. இந்த மாதிரி கதை எழுதினவன் எல்லாம் யாரு தெரியுமா இருப்பான், தோசமா கடையில அடி வாங்கினவன். இது ஒண்ணு எங்க பாட்காஸ்ட்ல அவர்லாம் ரெகுலரா அடி வாங்குவாரு எங்ககிட்ட. இப்ப உங்க பாட்காஸ்ட்ல வந்து எங்க நான் என்ன கேக்குறேன்னா, ஆறான்றானுங்க அந்த ஆள் செத்துட்டாப்ல, செத்துட்டு செல்போன் எல்லாம் அப்படியே ஆவிய மாதிரி வர வச்சு அந்த யாவரும் நலமுடியே டிவிக்குள்ள பேய் போயிடுச்சுனாங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா நம்பும்படியா நல்ல சூப்பரா இருந்துச்சு அந்த படம், நல்லாவே இருக்கும் பாக்குறது ஓகேவா. சரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஏன் டிவிக்குள்ள பேய் இருக்குல்ல வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சோம். அத வந்து ஏதோ அந்த லெவல்ல சொல்ற வரைக்கும் அது நல்லா இருக்கும்.
இவனுங்களுக்கு
ரோபோ எல்லாம் பரவாயில்ல, அது கம்பேர் பண்ணும்போது 2.0 வந்து ரொம்ப நம்மள வந்து கேன கொதி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த பண்டிகை இதெல்லாம் சயின்ஸ்னா சயின்ஸ் நம்மள காயறி துப்பி டக்குன்னு சயின்ஸ்னு ஒருத்தன் எழுந்து வந்து நம்ம மூஞ்சி துப்பிட்டு போயிருவான்.
இப்படியாக சங்கர் படங்கள் பற்றிய சில முரண்களையும் நிறைய நிறைகளையும் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு இந்த பாட்காஸ்ட்ல ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நன்றி ஹாஷாமா, நன்றி
நன்றி நன்றி குரு.
கொனா நேரத்தை
இல்ல இல்ல நீங்க நீங்க என்ன கூப்பிட்டு பேசுறது எனக்கு வந்து மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். நன்றி நன்றி.
ஓகே, கூடி சீக்கிரம் வேற ஒரு பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம்.
நன்றி. இப்ப கண்டிப்பா எங்க பாட்காஸ்ட்ல நீங்க நிறைய எபிசோட்ல வரதுக்காக இருக்கீங்க, அது இதுல சொல்லிக்கிறேன். ஆமா, நன்றி நன்றி.
கண்டிப்பா.